வாழ்கனி எம்மான். இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு வாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகாத்மா காந்தி வாழ்கனி. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தின் தலைவர் வழக்கறிஞர் மாரியப்பன் அவர்களே, நூலை வெளியிட்டிருக்கின்ற நீதியரசர் சந்துரு அவர்களே, தலைவர் கேஎம்என் அவர்களே, மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் தர்மராஜன் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்ட பெரியோர்களே, இங்கே குடிமையிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை நான் வரலாற்று சிறப்புமிக்கது என்று சொன்னதற்கு காரணம், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்திய வரலாற்றில் மட்டுமல்லாமல் மனிதகுல வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு நிகழ்வை பற்றிய வரலாற்று நூல். இந்த நூல் 1932 பியார்லால் அவர்களால் தொகுக்கப்பட்டு நவஜீவன் வெளியிட்டது. 1932 வெளியிட்டதற்கு பின்னால் இதுவரையில் அது மறு அச்சு ஆகவே இல்லை. இப்பொழுதுதான் இதற்கு வழக்கறிஞர் மாரியப்பனுடைய தூண்டுதலால், வேண்டுகோளால் மீள் பதிப்பு வந்திருக்கிறது. அது இன்னும் இன்னும் ஒரு சிறப்பு, இந்த மீள் பதிப்பு வந்ததற்கு பின்னால் இதற்கான மொழிபெயர்ப்பு தமிழில் முதல் முதலாக வந்திருக்கிறது. வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியாது, வரவில்லை என்று நினைக்கிறேன். 1932 இந்த வரலாறு எழுதப்பட்டது. தமிழகத்தில் சங்கு காரியாலயத்தின் சார்பில், சுதந்திர சங்க காரியாலயம் சார்பில் 1933 மகா தியாகம், மகாத்மாவின் உபவாச சரித்திரம் என்று இந்த நூலை அடிப்படையாக வைத்து ஒரு தமிழ் நூல் வந்தது. அந்த நூலும் மீள்பதிப்பு இல்லை. இதை காலஞ்சென்ற நூலகத்தினர் ரோஜா முத்தையா அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். அப்பொழுதும் தமிழில் வந்திருக்கிறது, இந்த மீள்பதிப்பு வந்த பொழுதும். ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு இப்படி முழுமையானது அல்ல. தர்மராஜன் அவர்கள் ஒரு சொல் விடாமல் இந்த தொகுப்பின் முழுவதையும் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். இந்த அதற்காக தமிழ் மக்கள் அனைவரும் பேராசிரியர் தர்மராஜன் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் இன்றைக்கு வெளிவருவது மட்டுமல்லாமல் இந்தியாவிலே சமூக பிரஜை உள்ள, இந்தியாவை பற்றிய மக்கள் அக்கறை உள்ள ஒவ்வொருவரும் படித்து பார்க்க வேண்டிய நூல், எபிக் ஃபாஸ்ட். அதை தமிழிலே உன்னத நோன்பு என்று நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நூலை ஒவ்வொருவரும் படித்துவிட்டால் பல பேர் மேடைகளிலே ஏறி பேசவே முடியாது. இந்த நூல் ஒன்று இருப்பது தெரியாமலோ அல்லது இருக்காது என்ற நினைப்பிலோ எல்லோரும் கேஎம்என் அவர்கள் சொன்னது போல முழு பொய்களை, அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். உண்மை மறைக்கப்பட்டு விட்டது. இந்த நூல் எதை பற்றி சொல்கிறது? 1932 எரவாடா சிறையிலே அண்ணல் காந்தி அவர்கள் இருந்த பொழுது ஒரு அறிவிப்பு வந்தது. அதற்கு பின்னால் 1935 இந்தியா சட்டம் வந்தது. அது அன்றைக்கு அதுதான் கான்ஸ்டியூஷன் போல. அந்த சட்டம் வருவதற்கு முன்னால் வட்டமேஜை மாநாடு நடந்தது. அதை பற்றி பேசுவதற்கு எல்லா தலைவர்களும் போனார்கள், மகாத்மா காந்தியும் போனார். அந்த வட்டமேஜை மாநாடு என்பது தோல்வியடைந்தது. அந்த வட்டமேஜை மாநாட்டில் இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தது. அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் சீக்கியர்களுக்கென்று தனி தொகுதி, நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இது தாழ்த்தப்பட்ட ஒரு தொகுதி என்பதை நீங்கள் மறந்துவிடுங்கள். அப்பொழுது இருந்தது முஸ்லீம்களுக்கென்று ஒரு தொகுதிகள், ஐரோப்பியர்களுக்கென்று தொகுதிகள், சீக்கியர்களுக்கென்று தொகுதிகள், என்று பிரிக்கப்பட்டது. அப்படி பொதுவாக இந்துக்களுக்கு என்று இருக்கிற தொகுதிகளில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று ஒரு தனி தொகுதி என்று பேச்சு வந்தது. அப்பொழுது காந்தி அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒதுக்குவது தவறு, இந்துக்களெல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறவர்கள், அவர்களை பிரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த சட்டம் வரும் என்று சொன்ன காலத்தில், அப்படி ஒன்று வருமானால் நான் அதை என் உயிரை கொடுத்து நிறுத்துவேன் என்று சொன்னார். ஐ வில் ரெசிஸ்ட் இட் வித் மை லைஃப் என்று லண்டனில் சொன்னார். சொல்லிவிட்டு வந்த மகாத்மா மற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் வந்தவுடனேயே கைது செய்யப்பட்டார். தெரவாடா சிறையிலே அடைக்கப்பட்டார். அவர் சிறையிலே இருக்கிற காலத்தில் இந்த கம்யூனல் அவார்டு என்று அறிவிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்த உடனேயே, அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று தொகுதிகள், அந்த தொகுதிகள் இந்த பிரிவினை தொகுதி என்பது 20 ஆண்டுகள் அமுலில் இருக்கும். 20 ஆண்டுக்கு பின்னால் அது மறைந்து போகும். இது ஆங்கில பிரதம அமைச்சரால் சொல்லப்பட போகிற செய்தி. இந்த செய்தி வருகிற பொழுதே இது வேண்டாம் என்று மகாத்மா கடிதம் எழுதினார். சிறைக்குள்ளே இருந்து கடித போக்குவரத்து நடத்தினார். அவர் முயற்சியெல்லாம் பலிக்காமல் இந்த கம்யூனல் அவார்டு பிரிட்டிஷ் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது. அது அறிவிக்கப்பட்டவுடன் அதை எதிர்த்து, என்னால் இப்பொழுது ஒன்றுதான் செய்ய முடியும், இந்த பிரிவினை நீங்குகிற வரையில் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சிறையில் அறிவித்தார். செப்டம்பர் 20ஆம் தேதி பகல் 12 மணிக்கு இந்த விரதம் தொடங்கும் என்று அறிவித்து விட்டார். அதை சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு எல்லோரும் சொல்லுவது, நாம் அதை சொல்லாமல் இருந்துட்டோன்னா அன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையே தெரியாது. பூனா ஒப்பந்தம் என்பது ஏமாற்றி, அம்பேத்கரை ஏமாற்றி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கி விட்டார்கள் என்று ஊர் புறாவும் போஸ்ட் அடித்து விட்டுகிறார்கள், பேசுகிறார்கள். இது அரசியல் தலைவர்களே பேசுகிறார்கள், இது யாருன்னு நான் சொல்ல வேணாம். ஆனால் முதல்ல ஒரு விஷயம் தெரிய வேணும், அந்த ஒப்பந்தம் என்பது மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒப்பந்தம் அல்ல. அந்த ஒப்பந்தத்தில் மகாத்மா கையெழுத்திடவில்லை. இந்து சமூகத்தினுடைய மேல்ஜாதிக்காரர்கள் என்று கருதப்பட்ட மக்களுடைய தலைவர்களாக இருந்தவர்களும், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர்களாக இருந்த அம்பேத்கர், எம்.சி. ராஜா, சீனிவாசன் போன்ற தாழ்த்தப்பட்ட பிரிவு மக்கள் தலைவர்களும் செய்து கொண்ட ஒப்பந்தமே அல்லாமல், அது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் அல்ல. இந்த காந்தி அம்பேத்கர் ஒப்பந்தம்னு பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதம் இருக்கிற பொழுது அது ஆங்கில ஆட்சியை எதிர்த்து இருந்தது அல்ல, ஆங்கில ஆட்சியின் மீது வெறுப்பு உண்டாக்குவதற்காக அல்ல. அந்த சட்டத்தை வைத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடு என்று காந்தி கேட்கவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். அவரை தான் மேல்ஜாதிக்காரர், அவர்களுடைய ஆதரவுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் என்று தவறாக சொல்லுகிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களின் துன்பத்தின் அடையாளமாக காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு காரணம் சொன்னார் மகாத்மா அவர்கள், சொன்னார்கள், I am going on fast to sting the Hindu conscience to the problem என்று சொன்னார். இந்து உணர்வை நான் கொட்டி எழுப்புகிறேன், தேள் கொட்டுவது போல நான் கொட்டி எழுப்புகிறேன் என்று சொன்னார். இந்து சமூகம் ஒரு பகுதி மக்களை பின்தங்கியவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக 1000 ஆண்டுக்காலமாக நசுக்கி வைத்திருக்கிறதே, அவர்கள் இதை உணராமல் இருக்கிறார்களே, அந்த பாவத்தை அவர்களை கொட்டி நான் எழுப்புகிறேன், அவருடைய உணர்வை எழுப்புவதற்காக நான் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறேன் என்று அண்ணல் காந்தி அறிவித்தார். அது அம்பேத்கருக்கு எதிரானது அல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. ஏன் அந்த பிரிவினையை வெள்ளைக்காரன் கொடுத்தான்? வெள்ளைக்காரன் பிரித்து பிரித்து ஆள்கிறான், எத்தனையோ பிரிவுகளை உண்டாக்கினான். இப்பொழுது இந்து சமூகம் ஒன்றாக இருக்கிறது, அதனுடைய பிரதிநிதி காங்கிரஸ் என்று முஸ்லீம் லீக்கிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இந்து சமூகத்தை நான் பிரிக்கிறேன் என்று தாழ்த்தப்பட்டவர்களை பிரிக்கிறானே, இந்த பிரிவினைக்கு காரணம் யார்? நீங்கள் இந்து மேல்ஜாதி மக்கள். தீண்டாமை என்கிற பாபத்தை நீங்கள் கடைபிடிப்பதால் தானே அவன் அந்த மக்களை பிரிக்கிறான். நீங்கள் தெரிந்து இருந்தால், நீங்கள் நன்றாக நடந்திருந்தால் இந்த பிரிவினை வருமா என்று இந்து மக்களை பார்த்து அவர் கேட்டார். அதனுடைய விளைவு என்ன? அண்ணல் காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். திடீரென்று உண்ணாவிரதம், உண்ணாவிரதம் இருக்க வேண்டுமானால் அவர் குடலை எல்லாம் சுத்தம் செய்து அதற்கு ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டு உண்ணாவிரதம் இருப்பார். ஆனால் இப்போ இந்த முறையிலே 38 அவருடைய வயது என்ன? அந்த வயதிலே எந்த ஏற்பாடும் இல்லாமல் உண்ணாவிரதம் இருந்த உடனே அவர் உடல் நலம் மோசமாக போய்கொண்டே இருந்தது. அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று தெரிந்த உடனேயே இந்தியாவே தலைகீழாக மாறியது. இமயம் முதல் கன்னியாகுமரி வரையிலே இந்து மக்கள் தங்களுடைய சம்பிரதாயங்கள், தங்களுடைய மரபுகளை எல்லாம் உடைத்து நொறுக்கினார்கள். ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக தீண்டாமை என்ற இந்த கொடுமை பாறையாகி போய் மலையாக, பெரும் பாறையாக இருந்தது, நொறுங்கி தூள் தூளாக நொறுங்கி மணலாக போனது. எப்படி என்று கேட்கலாம். காசியிலே இருக்கிற ராமர் கோயில் ஹரிஜன மக்களுக்கு திறந்துவிடப்பட்டது. பள்ளிக்கூடங்கள், கிணறுகள், பள்ளிகள், கிணறுகள், பொது இடங்கள், குளங்கள், கோயில்கள், நாங்கள் திறந்து விட்டோம், எங்கள் கோயில்களை திறந்து விட்டோம், இன்னும் என்ன செய்ய வேண்டும் பாபு என்று காந்தியை பார்த்து கேட்டார். இந்த தீண்டாமை என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்கிறது. தீண்டாமையை எதிர்த்து எல்லோரும் எழுதியிருக்கலாம். புத்தர் சொன்னார், மகாவீரர் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம். நம்முடைய சித்தர் பாடினார், பரத்தி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ, எலும்புதோல் இறைச்சியில் இலக்கமிட்டு இருக்குதோ என்று பாட்டு எழுதுனா நம்மகிட்ட இருக்கு. ஞானவெட்டியான் பாட்டு இருக்கிறது, சிவவாக்கியர் பாட்டு இருக்கிறது. ஆனால் தீண்டாமை ஒழிந்ததா? எல்லோரும் பாடி வைத்து விட்டு போனார்கள். ஆனால் தீண்டாமை கெட்டியாக இருந்தது. வெள்ளைக்காரன் தீண்டாமையை ஒழிக்கவில்லை. ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் வெள்ளைக்காரன் தான் ஜாதியை ஒழிச்சான், வெள்ளைக்காரன் தான் சமத்துவம் உண்டாக்கணும். இல்லை, வெள்ளைக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாக நம்முடைய இந்து சமூகத்தில் இருக்கிற அவ்வளவு பிற்போக்கு தன்மைகளையும் சடங்குகளையும் மரபுகளையும் ஜாக்கிரதையாக காப்பாற்றினான். ஏனென்றால் இதிலே கை வைத்தால் இந்து மக்கள் நம்மை எதிர்ப்பார்கள், நம்முடைய சுரண்டல் கெட்டு போகும் என்று அதை பாதுகாத்தான். வெள்ளைக்காரன் சட்டம் போட்டு எந்த திருடத்தகாவனும் கோயிலுக்குள்ள போகவில்லை. பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ராமநாதபுரம் கோயிலில் சாணார்கள் போக முடியவில்லை. ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்தது, அங்கு போகக்கூடாது, அதற்கு மரபு அனுமதிக்கவில்லை என்று ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. வெள்ளைக்காரன் இவற்றை ஜாக்கிரதையாக காப்பாற்றினான். தீண்டாமையை ஒழித்தது மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி தீண்டாமையை ஒரு சமூக தவறாக குற்றமாக சொல்லவில்லை, அதை இதை பாவமாக சொன்னார். ஒவ்வொரு மேல்ஜாதிக்காரனும் தீண்டாமையை பாவம் என்று உணருமாறு செய்தார். பாவங்கிறத நீங்க உணரணும். பாவம் என்பது ஒரு 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 சமய பண்பு அதில் இருக்கிறது. கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம் இருக்கிறதே, அப்படிப்பட்ட பாவம் தீண்டாமை என்கிற உணர்வை மேல்ஜாதி இந்துக்கள் மத்தியிலே மகாத்மா உருவாக்கினார். அந்த உண்ணாவிரதம் இருந்த காலத்தில் எத்தனையோ கோயில்கள் திறந்து விடப்பட்டன. இந்து சமூகத்தின் தலைவராக விளங்கிய பண்டிட் மதன்மோகன் மாளவியாக இருந்து அத்தனை இந்து தலைவர்களிடம் பம்பாயிலே கூடி பேசினார்கள். யாரும் போய் பொட்டைத்தனமாக நீங்கள் வந்து கைவிட்டு விடுங்கள் அப்படி என்று கெஞ்சலை. மகாத்மா என்ன செய்தால் உண்ணாவிரதத்தை கைவிடுவாரோ, என்ன செய்தால் இங்கிலாந்து அரசாங்கம் முடிவு மாற்றலன்னா நான் உண்ணாவிரதத்தை விட முடியாதுன்னு சொல்லிட்டேன். 6 நாட்கள் தான் உண்ணாவிரதம். தலைகீழாக இந்தியா புரண்டது. உலகத்திலே இருக்கிற காந்தியினுடைய அன்பர்கள் அத்தனை பேரும் மாதா கோயிலில் பூசை நடத்தினான் காந்திக்காக. இங்கிலாந்திலே பூசை நடந்தது. சிஎஃப் ஆண்ட்ரூஸ், போலக் போன்ற ஆங்கிலேயர்கள் நான் இந்தியாவில் காந்திக்கு உதவியாக வரட்டுமா என்று கேட்டபொழுது, இல்லை நீ அங்கே இருந்து எனக்கு செய்யுங்கள் என்று சொன்ன அவர்கள் அந்த அந்த நாட்டிலே அந்த அரசாங்கத்தின் கருத்தை திருப்புவதற்கு அவர்கள் பாடுபட்டார்கள். உலகமே பாடுபட்டது. அப்படி பாடுபட்டு காந்தி மனம் உவக்குமாறு ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு ஒப்பந்தத்தை மேல்ஜாதி தலைவர்களும் அம்பேத்கர் முதலிய தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இது அம்பேத்கர், இட் இஸ் நாட் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ், மகாத்மா காந்தி அண்ட் அம்பேத்கர். இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ கிளாசஸ் ஆஃப் ஹிந்துஸ், த காஸ்ட் ஹிந்துஸ் அண்ட் த டிப்ரஸ் கிளாஸ் லீடர்ஸ். அம்பேத்கர் மட்டுமா கையெழுத்து போட்டார்? 20 தாழ்த்தப்பட்டவர் கையெழுத்து போட்டுட்டார். ஏதோ அம்பேத்கர் தனியாக கையெழுத்து போட்டார், எவ்வளவு மௌட்டிகம் பாருங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தால் தானே அது தெரியும். வெள்ளைக்காரன் ஒதுக்கிய இடம் 74 இடங்கள், இந்த ஒப்பந்தத்தின்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடை ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 148 இரு மடங்குக்கு மேலே கிடைத்தது. ஆனால் மகாத்மாவை பொறுத்த அளவில் இந்த இடங்கள் கணக்கு அல்ல. மகாத்மாவின் உண்ணாவிரதத்தினுடைய தன்மை அவர் சொல்லுகிறார், அதை மட்டும் நீங்க தெரிந்து கொள்ள. உண்ணாவிரதம் எதற்கு? ஐ பிலீவ் தட் இன் அன்டச்சபிலிட்டி இஸ் ரியலி ரூட்டட் அவுட். இட் வில் நாட் ஓன்லி பர்ஜ் ஹிந்துயிசம் ஆஃப் அ டெரிபிள் பிளாட், பட் த ரிப்பர்கஷன் வில் பி வேர்ல்ட் வைட். அந்த ரிப்பர்கஷன் தான் இன்னைக்கு பராக் ஒபாமா பிரசிடென்ட். அது எப்படி வந்து நீங்க சொல்லாம இருக்கலாம்? எந்த விதமான இழிவும் ஏற்றத்தாழ்வும் இல்லாத மனிதகுல சமூகத்தை உருவாக்குவதற்கு தான் காந்தி பாடுபட்டார். அவர் இந்தியாவில் இருந்ததுனால இங்க இருந்த இழிவை போக்கினார். மை ஃபைட் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி இஸ் எ ஃபைட் அகேன்ஸ்ட் தி இம்பியூர் இன் ஹியூமனிட்டி. நாட் இன் இந்தியா, ஃபைட் அகேன்ஸ்ட் இம்பியூர் இன் ஹியூமனிட்டி. அண்ட் தேர்ஃபோர் வென் ஐ பென்ட் மை லெட்டர் டு சர் சாமுவேல் ஹோர், ஐ டிட் இட் இன் ஃபுல் ஃபைத் தட் த வெரி பெஸ்ட் இன் ஹியூமன் ஃபேமிலி வில் கம் டு மை அசிஸ்டன்ஸ். If I have embarked on the thing with a heart so far as it is possible for a human being to achieve free of all malice. இது ரொம்ப முக்கியம். யார் மீது அவர் கோபத்து? இந்து மக்கள் மீது வருத்தப்பட்டாரே தவிர free of all malice and all anger. My fast therefore is based first of all on faith in my cause, faith in the Hindu community, faith in human nature itself, and faith even in the official world. வெள்ளைக்காரர்களையும் நான் நம்புகிறேன். எனவே இந்த உண்ணாவிரதம் என்பது கேவலம் சட்டமன்ற பாராளுமன்ற சீட்டுகளுக்காக அல்ல. ஒன்றுபட்டிருக்கிற இந்து சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடாது என்பது. இந்த பிளவுக்கு காரணம் தீண்டாமை என்கிற இந்த விஷ பாம்பு இந்து சமூகத்தில் இருக்கிறது, அது முற்றாக நீக்கப்பட்டாக வேண்டும். தீண்டாமை என்பது மேல்ஜாதிக்காரனுடைய உள்ளத்திலே இருக்கிற பாவம், உள்ளத்திலே இருக்கிற உணர்ச்சி. சட்டங்களால் அதை நீக்க முடியாது, இன்று வரை நீங்கவில்லை. நாம் போட்டிருக்கிற சட்டங்கள் தீண்டாமையை அதிகப்படுத்தி இருக்கின்றனவே அல்லாமல் குறைக்கவில்லை. மகாத்மா காந்தி சொன்னார், நீங்கள் சட்டம் போடுவதால் இன்றைக்கு இந்து சமூகத்தை திருத்துவதற்கு பலர் பாடுபடுகிறார்கள், மன மாற்றத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த முயற்சி வீணாக போகும். அந்த சட்டத்தை போட்டு நீங்கள் சில பாதுகாப்புகளை கொடுப்பது போல தோற்றினாலும் அது உண்மையில் மனமாற்றத்தை நிறுத்திவிடும். வெறும் சடங்காக சட்டம் வேலை செய்யும் என்பதை மகாத்மா சொன்னார். எனவே அவருடைய முயற்சியெல்லாம் தீண்டாமை என்கிற இந்த உணர்வு வேறும் வேறடி மண்ணுமில்லாமல் முற்றாக அழிந்து போக வேண்டும் என்பதுதான் காந்தியினுடைய குறிக்கோள். கேவலம் சட்டமன்ற பாராளுமன்ற சீட்டுகள் அல்ல. இதை எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்கலாம். மகாத்மா சொன்னார், இருக்கிற அத்தனை இடங்களிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் வரட்டும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று இவ்வளவு இடம் என்று வேண்டாம். இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் வரட்டும், மற்றவர்கள் விலகிக்கொண்டு விருப்பத்தோடு அவர்களை தேர்ந்தெடுக்கட்டும் என்று காந்தி சொன்னார். இன்றைக்கு விருப்பத்தோடு தேர்ந்தெடுக்கிறோமா? ரிசர்வேஷன் கொடுக்கிறோமே விருப்பத்தோடு நினைக்கிறோமா? உண்மையை சொல்லுங்கள், இல்லை. ஏன் இந்த பெரிய மாறுதல் ஏற்படுவதை சட்டங்கள் தடுத்து விடுகின்றன? இதைத்தான் மகாத்மா சொன்னார். கடைசியிலே வெள்ளைக்காரன் அந்த பிரிவினையை உருவாக்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்துக்கள் என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கு நம்முடைய அரசியல் சட்டப்படி there shall be no discrimination on the ground of caste, creed, sex, எல்லாம் போட்டிருக்கிறான், சட்டப்படி செல்லாது. அந்த வெள்ளக்காரன் போட்ட சட்டம் சுதந்திரம் வந்திருந்தால் அந்த சட்டம் அப்பொழுதே போயிருக்கும். ஆனால் அதற்குள்ளாக என்ன ஆகியிருக்கும்? தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற ஒரு பிரிவும் மேல்ஜாதிக்காரன் என்ற பிரிவும் நிரந்தரமாக உருவாகி இருக்கும். இன்றைக்கு அண்ணன் தம்பியாக நாம் பழக முடியுமா? இதை காந்தி தடுத்தார், பிளவுபடுவதை நிறுத்தினார். எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் முஸ்லீமை ஒத்துக்கொள்கிறீர்களே, சீக்கியர்களை ஒத்துக்கொள்கிறீர்களே, ஐரோப்பியர்களை ஒத்துக்கொள்கிறீர்களே என்று கேட்டார்கள். மகாத்மா கேட்டார், சீக்கியன் சீக்கியனாக இருப்பான், முஸ்லீம் முஸ்லீமாக இருப்பான், தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனாகவே இருக்க வேண்டுமா சொல்லுங்கள் என்று கேட்டான். நான் அந்த கேள்வி இப்பொழுது நான் கேட்கிறேன். நீங்கள் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பெறுகிறீர்களே. என்னுடைய கேள்வி, நீங்கள் விரும்புகிற சமூகத்திலே ஏற்றத்தாழ்வு வேண்டுமா? ஜாதி இருக்க வேண்டுமா? தீண்டத்தகாதவர் என்ற ஒரு பிரிவு பர்மனண்டாக இருக்க வேண்டுமா? நான் சார்ந்த ஒரு கட்சிக்காரர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே பேசினார், நம்முடைய அரசியல் சட்டத்தில் இடஒதுக்கீடு 15 வருஷம்னு 50 வச்சோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், 15 ஆண்டுகளுக்குள்ளாக சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்து இந்த இடஒதுக்கீடு தேவைப்படாது என்று எண்ணி வைத்தோம். இன்று வரை அதை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார், இதை நிரந்தரமாக்குங்கன்னு. அப்ப ஜாதியை நிரந்தரமாக்கலாமா? தீண்டாமையை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளலாமா? நாம் இந்த கேள்வியை யோசிக்கவே இல்லை. நான் விரும்புகிற சமூகம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பிரச்சனை மகாத்மாவிடம் வந்தது. இதை எவ்வளவு காலத்துக்கு வைத்துக் கொள்வது என்று வந்தவுடனே மகாத்மா, ஒரே ஆண்டுக்குள்ளாக இந்திய சமூகம் தலைகீழாக மாற வேண்டும், இது தேவையில்லை என்று தாழ்த்தப்பட்ட மக்களே சொல்ல வேண்டும், அந்த மாற்றத்தை மேல் ஜாதிக்காரர் உருவாக்க வேண்டும் என்று மகாத்மா சொன்னார். அது 5 வருஷம் என்று கடைசியில் வந்தது. அம்பேத்கர் சொன்னார் 10 வருஷம் என்று சொன்னார். மகாத்மா அப்பொழுதே சொன்னார், நீங்கள் காலத்தை நீட்டித்து கேட்டால் இதை நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்கள் என்று சொன்னார். இன்னைக்கு அதான் நடக்குது. கடைசியாக காந்தி சொன்னார், 5 years are my life என்று சொன்னார். அம்பேத்கர் ஒத்துக்கொள்ளவில்லை. நல்ல வேளையாக மகாத்மாவின் உள்ளத்தை புரிந்து கொண்ட ராஜாஜி 5 வருஷமா 10 வருஷமா என்கிற இந்த பிரிவை எடுத்துட்டு, டைமே கிடையாது, அடுத்த நாளே மாறலாம், அடுத்த ஆண்டு மாறலாம் என்பதை போய் சொன்னார். அப்பொழுது சரியாக காது கூட மகாத்மாவுக்கு கேட்கல. அவர் செத்துக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது விடுதலை செய்தால் கூட அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது கூட தான் சாகப்போகிறோம் என்று தெரிந்து கூட கவலைப்படாமல் திரும்ப கேட்டார். ரிப்பீட், ராஜாஜி சொன்னார், எக்ஸலன்ட் என்று சொன்னார். ராஜாஜிக்கு காந்தியினுடைய உள்ளம் தெரிந்ததால அதை சொன்னார். பிறகு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதோட உண்ணாவிரதம் போயிட்டா? அந்த உண்ணாவிரதத்தை, அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிவிட்டேன் என்று ஆங்கில அரசாங்கம் அறிவித்த பின்னால் தான் காந்தி உண்ணாவிரதத்தை நிறுத்தினார். அவசரப்பட்டு நிறுத்தல. அவர் உண்மையாகவே உயிரை பணயம் வைத்து இந்த பிரிவினையை போக்கினார். அந்த பிரிவு ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கு என்ன ஆகியிருக்கும்? நாம் அண்ணன் தம்பியாக இருக்க முடியுமா? சேர இன்றைக்கும் சேரல, இன்றைக்கும் சேரமாட்டோம். நீங்கள் இடஒதுக்கீடு என்ற இதில் என்ன ரெண்டு விஷயம் வருது? இடஒதுக்கீட்டில் ஒருத்தர் வந்தால், நான் வந்து ஜஸ்டிஸ் சந்திர அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவங்க ஜஸ்டிஸ் தான் எனக்கு. இடஒதுக்கீட்டில் வந்தால் ஜஸ்டிஸுக்கு பின்னாடி அவர் திறமையில் வரல, இடஒதுக்கீட்டில் வந்தார் நான் நினைப்பேன். இடஒதுக்கீட்டில் வந்த ஒருத்தர், நாம் திறமையிலே வரவில்லை, இடஒதுக்கீட்டில் வந்தோம் என்கிற தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருக்கும். இது எல்லாருக்கும் இயல்பு. அது இல்லாமல் ஒவ்வொருவரும் தகுதி அடிப்படையிலே வருகிறோம் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். என்றைக்கு தீண்டாமை ஒழியும், எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று இடஒதுக்கீட்டு உரிமையுடையவர்களாக இருக்கிறவர்கள் வேண்டாம் என்று என்றைக்கு நம்பிக்கையோடு நம் சமூகத்திலே சத்தம் போட்டு சொல்கிறார்களோ அன்றைக்கு தீண்டாமை ஒழியும். அதுக்கு வழி என்னன்னு பார்த்தார் காந்தி. மேல்ஜாதிக்காரர்கள் உங்களை கோயிலுக்குள்ளே அழைத்து போகட்டும், நீயா கோயிலுக்குள்ள முடிக்கிட்டு போகாத, ஏன்னா அகிம்சை அடிப்படையில். ஐயோ, நாங்கள் சாமி கும்பிடுமே போகலன்னா என்ன ஆகிறது என்று கேட்டபொழுது மகாத்மா சொன்னார், நீ கோயிலுக்குள்ளே போகிற வரையில் அங்கே கடவுள் இருக்க மாட்டார், வெறும் சிலை இருக்கும் என்று கடவுளை நம்பி சனாதன இந்து என்று சாகிற வரையில் சொன்ன காந்தி சொன்னார். கோயிலுக்குள்ளே விடாத அரிஜனை விடவில்லை என்பதால் தான் கோயிலுக்கு போறதே நிறுத்திட்டார். அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை படைத்த ராம் ராம் என்று இறக்கிற பொழுது சொன்ன ஒரு சனாதன இந்து மகாத்மா காந்தி கோயிலுக்கு போனதில்லை. கோயிலுக்கு போய் இப்படி செய்கிற எந்த மடாதிபதிக்கும் அவருடைய கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஏன் போகவில்லை? ஹரிஜன் போக முடியாத கோயிலுக்கு நான் போக மாட்டேன். அப்படி சொன்னதனுடைய விளைவுதான் வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ள அழைத்து போனார். ராஜகோபாலாச்சாரியார் திருச்செங்கோட்டில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தீண்டாமை ஒழிப்பு ஆசிரமம் வைத்தார். எங்கள் ஊரில் திருவையார் பக்கத்தில் சாம்பசிவ ஐயர் என்று ஒருவர் இருந்தார். அவர் கரூர் பக்கத்தில் மாயனூரிலே அர்ஜுன ஆசிரமம் மாணவர்களுக்கு வைத்திருந்தார். அந்த சாம்பசிவையருக்கு பெயர் பர சாம்பசிவையர். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கார், எங்களுடைய ஊர்க்காரன டிவி சடோபாச்சாரியார் என்கிற கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி மெம்பர், மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் சாகர் வரையில் கதர் கட்டினார். அவர் அரிஜன மக்களை தன் வீட்டிலே வைத்து சோறு போட்டார் என்பதனாலே அவருடைய இரண்டு மகள்களுக்கும் திருமணம் நடக்கவில்லை. சமூகத்திலே உச்ச அந்தஸ்திலே இருக்கிற பிராமணர்கள் தீண்டாமை ஒழிப்புக்கு வந்தார்கள். மகாத்மா காந்தியினுடைய ஸ்கீம்ல அரிஜன சேவா சங்கத்தில் மேல்ஜாதிக்காரனா வேலை செய்யணும். ஏனென்றால் நீங்கள் தான் பாபம் செய்தவர்கள், பாபத்தை நீங்கள் கழுவ வேண்டும், அவர்கள் அல்ல. அவர்களுக்கு நீங்கள் சகாயம் செய்யல, அவர்களுக்கு நீங்கள் எதுவும் பிச்சை போடல, அவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் உங்கள் பாபத்தை நீங்கள் கழுவிக்கொள்கிறீர்கள் என்று மகாத்மா சொன்னார். தீண்டாமை என்கிற உணர்ச்சியை, அந்த தீண்டாமை என்கிற தீமையை இந்தியாவிலே குறைந்திருக்கிறது, அழிந்தது என்று சொன்னால் அது மகாத்மாவால் தான். அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களுக்கு போராடி இருக்கிறார், உரிமைகளுக்கு வாதாடி இருக்கிறார். ஆனால் தீண்டாமை எங்கே ஒழிக்கப்பட வேண்டுமோ அந்த உள்ளத்திலே ஒழித்தது மகாத்மா. இறுதியாக ஒரு விஷயம், அப்படி ஒழித்ததால் தான் இந்திய அரசியல் சட்டத்தில் அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஏதோ அது எழுதலைன்னா சுதந்திரம் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் சொன்னா அப்படி? நீக்ரோக்கள், நீக்ரோ மக்களே வாழ்கிற சவுத் ஆப்பிரிக்காவில் அங்கே குடியேறிய ஆதிக்கம் செலுத்திய வெள்ளைக்காரன் அரசியல் சட்டம் எழுதி வைத்துக் கொண்டான், நீக்ரோக்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று. விலங்குகளாக நடத்தினான், அதற்கு ஒரு அரசியல் சட்டம் இருந்தது. உலகம் என்ன கிழிச்சுதா? அந்த சட்டத்தை மாற்ற முடிஞ்சுதா? இந்தியா என்பது இந்து நாடு என்று முகமது அலி ஜின்னா சொல்லிவிட்டார். அதனால தானே பாகிஸ்தான் பிரித்தார். நாங்கள் தனி இனம், இந்துக்களோடு வாழ முடியாது, இந்தியா என்பது இந்து நாடு என்று சொல்லிவிட்டு போன ஒரு ஜின்னா. அது இந்து நாடுவாக இல்லாமல் ஒரு செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கிறது என்றால் அது மகாத்மா காந்தியா? மகாத்மா மட்டும் இல்லாமல் இந்தியா என்பது இந்து கண்ட்ரி என்று அறிவித்திருந்தால் யார் நிறுத்த முடியும்? ஏனென்றால் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவன் காங்கிரஸ்காரன், அந்த காங்கிரஸிலே இருந்த தலைவர்கள் எல்லோரும் மேல்ஜாதிக்காரர்கள், அவர்கள் தான் அரசியல் நிர்ணய சபையிலே பெரும்பாலான உறுப்பினர்கள். காங்கிரஸ் வாக்கெடுப்பு, காங்கிரசினுடைய தொகுதியில் இருந்துதான் கான்ஸ்டுவன்ட் அசம்பிளிக்கு அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மகாராஷ்டிரா பம்பாயிலிருந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பிரதிநிதியாக அல்ல, அவர் காங்கிரஸ் பிரதிநிதியாக கான்ஸ்டுவன்ட் அசம்பிளிக்கு மகாத்மா மகிழ்வார் என்பதற்காக கேர் தேர்ந்தெடுத்து அனுப்பினார். காங்கிரஸ்காரர்கள் பார்த்துத்தான் கான்ஸ்டுவன்ட் அசம்பிளியுடைய டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக அம்பேத்கரை வைத்தார்கள். காங்கிரஸ் நடந்தா மாத்திருக்க முடியாதா? அப்படி மேல்ஜாதிக்காரர்களே கூடியிருக்கிற அரசியல் நிர்ணய சபையில் தான் ஒரு மேல்ஜாதிக்கார தலைவர், ஒரு காங்கிரஸ்காரர் தீண்டாமை குற்றம் என்ற அந்த சரத்தை 17 முன்மொழிந்து விவாதித்து மேல்ஜாதிக்காரர்களே குற்றம் என்று தீர்மானம் போட்டார்கள். அந்த தீர்மானம் போட்டு நிறைவேற்றிய உடனே கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி குறிப்பில் இருக்கிறது, மகாத்மா காந்திக்கு ஜே என்று கத்தினார்கள். ரெக்கார்ட்ல இருக்கு. ஏன் அந்த மேல்ஜாதி இந்துக்களையும் காங்கிரஸ்காரர்களையும் தீண்டாமை பாவம் என்று உணரச் செய்து இந்த சட்டத்தை போட வைத்தவர் மகாத்மாவினுடைய தீண்டாமை ஒழிப்பு கொள்கை அல்லவா? இது மகாத்மாவுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக நான் இதை சொல்லல. அந்த வழியில் போனால்தான் தீண்டாமை ஒழியும், வேறுபாடு நீங்கும், மனித குலம் என்கிற குலத்தினுடைய எல்லா இழிவும் போகும். அவர் மகாத்மா சொன்னதை போல தீண்டாமை ஒழிப்பை எதிர்ப்பது என்பது மனித குலத்திலே இருக்கிற அழுக்கை போக்குவதற்காக நான் போராடுகிறேன். அந்த அழுக்கை ஒழித்து வெள்ளைக்காரன் விருப்பத்தோடு நீக்ரோ பிரசிடென்ட் ஆக்கிட்டான். இடஒதுக்கீட்டில் வரல பராக் ஒபாமா, காந்தி அங்கே வேலை செய்திருக்கிறார். மார்ட்டின் லூதர் கிங் மூலமாக காந்தியம் அமெரிக்காவிலே வெற்றி பெற்றிருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற இழிவுகள் போய் நாம் எல்லோரும் சகோதரர்களாக வாழ வேண்டுமானால் காந்திய வழிதான் நிச்சயமாக சிறந்த வழி. அதை உலகத்திற்கு இதை படித்துவிட்டு நீங்கள் கருத்தரங்க வையுங்கள், விவாதம் நடத்துங்கள், எங்கு வேண்டுமானாலும் வந்து பேசுவோம், உண்மையை தெரிந்து கொள்வோம். நாம் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல் தேவை. இதை மொழிபெயர்த்து கொடுத்த தர்மராஜன் அவர்களுக்கு நாம் எல்லோரும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். இந்த நூலை எல்லோரும் படியுங்கள், படிக்க வாங்குறதுக்கு காசு இல்லை என்றால் வாங்கு காசு கொடுத்து வாங்கி மற்றவர்களை படிக்க வையுங்கள், ஸ்டடி குரூப் வச்சு படிங்க. இன்றைக்கு எத்தனை பம்மாத்துகள் நடைபெறுகிறது என்பது தெரியும். இந்த நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பாக நடத்தியது இரண்டு இளைஞர்கள், ஒன்று கேஎம்என், இன்னொன்று மாரியப்பன். அவங்க கூட இன்னும் இளைஞர்களை காணோமே, அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இதற்கு பிறகாவது இளைஞர்கள் வரட்டும். இந்த நூலை வெளியிடுகிற சந்திர அவர்கள் வெளியிட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் சட்டத்தினுடைய எழுத்துக்களை பார்க்காமல் அதன் உயிரை பார்த்து தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதி என்று நான் அஞ்சாமல் கூறுவேன். ஹி கோஸ் இன் டு தி ஸ்பிரிட் ஆஃப் லா. மாண்டெஸ்க்யூ எழுதினார், ஸ்பிரிட் ஆஃப் லான்னு ஒரு புத்தகமே எழுதினார். பைபிள் வார்த்தை லெட்டர் கில்லத், காந்தி அடிக்கடி சொல்லுவார், லெட்டர் கில்லத். ஆனால் அந்த எழுத்துக்களை மீறி அதன் உள்ளே இருக்கிற தாத்பரியத்தை உணர்ந்து ஆழ்ந்த மனிதாபிமானத்துடன் இந்த நீதி மரபை நன்றாக தெரிந்து நீதி வழங்குகிற சந்துரு அவர்கள் அவர்களை விட மிக பொருத்தமானவர். இதை வெளியிட்டிருக்க முடியாது, இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. இன்னொரு செய்தி சொல்லணும், நம்முடைய தீர்ப்புகளில் இப்போல்லாம் இலக்கிய வாடையே வீசுறதில்லை, எல்லாம் கட் அண்ட் ரைடு. அதில் அந்த தீர்ப்புகளுக்குள்ளே நான் போகலை, ஆனால் எனக்கு ரொம்ப தென்றல் வீசுவது போல, அப்படியே கடற்காற்று வருவது போல ஒரு தீர்ப்பை பிடித்தது வந்தது. குழந்தைகளுடைய பாதுகாப்பு பற்றி சந்திரு அவர்கள் தீர்ப்பு எழுதினார், அது டீட்டெயில்ஸ் எனக்கு மறந்து போச்சு. குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி பெற்றோரே குழந்தைகளுக்கு கடமை செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு அடிமைகள் அல்ல, உங்கள் சொத்துக்கள் அல்ல என்று சொல்லுவதற்காக கலீல் கிப்ரான் எழுதினார், த சில்ட்ரன் ஆர் பார்ன் த்ரூ யூ அண்ட் நாட் ஃப்ரம் யூ, த சில்ட்ரன் கம் நாட் ஃப்ரம் யூ பட் த்ரூ யூ என்ற கலீல் கிப்ரான் பாட்டை ஒரு தீர்ப்பில் எழுதியதை நீண்ட காலத்துக்கு பின்னால் நான் பார்த்தேன். ஏஎஸ்பியர் காலத்தில் எழுதினார், அதுக்கு முன்னாடியில் அவர் எழுதினார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயிர் துடிப்பு மிக்க நீதிபதியின் மூலமாக இந்த நூல்கள் வெளியிடப்பட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.